ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாரூர் திருப்பதிகம் பவனமாய் சோடையாய். வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருச்சிற்றம்பலம் பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் ஒன்றொன்றர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத உரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் இரண்டாம் திருமுறை 79 பதிகம், பவனமாய் சோடையாய் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த பாட்டுக்கு, இந்த பதிகத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு தொடர்பாக இருக்கிற ஒரு ஒரே ஒரு பெரிய புராண பாட்டையும் பார்ப்போம். இந்த பதிகம் பாடினதுக்கு பின்னணி என்ன அப்படின்னு சேக்கிழார் பெரிய புராணத்தில் சொல்கிறார். அதில் அவர் சொல்கிறார், திருஞான சம்பந்தர் திருவாரூரில் சில நாள் தங்கி அங்கே பெருமானை வழிபட்டு அப்புறமா அங்கேருந்து கிளம்பி திருப்புகலூருக்கு போகிறதுக்கு கிளம்புறார். ஏன்னா திருப்புகலூரில் திருநாவுக்கரசர் தங்கியிருக்கார், அதனால் திருப்புகலூருக்கு போய் திருநாவுக்கரசரோடு இருக்கலாம் அப்படின்னு திருவாரூர்லேருந்து கிளம்புறார் சம்பந்தர். அப்படி கிளம்பி திருவாரூர் ஊரை விட்டு வெளியில் வந்து திருப்புகலூர், திருவாரூருக்கு கொஞ்சம் வடக்கு இருக்குது, அப்படி அந்த வழியில் பாதையில் நடக்க ஆரம்பிக்கிறார். நமக்கு தெரியுமே, ஊரை விட்டு வெளியில் வந்தாக்க ஒரு கிராமத்துலேருந்து இன்னொரு கிராமத்துக்கு போகணுன்னா வழியில் பாதை இருக்கும். அந்த வழிக்கு ரெண்டு பக்கமும் வயல்கள் தான் இருக்கும், வேற ஒன்றும் இருக்காது. ஒரு ஊருக்கு இன்னொரு ஊருக்கும் இடையில் வயல்கள் இருக்கும், இல்லைன்னா காடுகள் இருக்கும், சோலைகள் இருக்கும், அப்படி தான். அதுமாதிரி ஒரு ஊரை விட்டு வெளியில் வந்ததும் அங்கே வயல்கள்லாம் இருக்குது, வயல் வழிக்கு நடுப்புற வழி போகிறது. அப்படி அங்கே வழியில் நின்று அங்கேருந்து திரும்ப பார்க்குறாரு, அப்படி திரும்பி பார்க்குறார். திருவாரூர் தெரியுது, கோபுரங்கள்லாம் தெரியும். அதை பார்த்து அவருக்கு மனசுக்குள்ளே, ஆஹா, இப்படிப்பட்ட திருவாரூரை விட்டு நம்ம போகிறோமே அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றுறது. அப்போது ஒரு பதிகம் பாடுறார், அந்த பதிகம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிகம். இதில் அவர் இந்த பதிகத்தில் அவர் தன்னுடைய மனசுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி, நீ கவலைப்படாத, நம்ம போனாலும் நம்ம திரும்ப திருவாரூரில் இருக்கிற பெருமாந்த தரிசனம் பண்ணலாம், வழிபடலாம், உய்யலாம் அப்படின்னு மனசுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி பதிகத்தை அமைச்சிருக்கார். இதுதான் இந்த பதிகத்தோடைய பின்னணி. இப்போ நம்ம அந்த பெரிய புராண பாட்டை பார்ப்போம், அப்புறமா பதிகத்துக்குள்ளே போவோம். புவன ஆரூரினில் புறம்பு போந்து அதனையே நோக்கி நின்றே அவமிலா நெஞ்சமே அஞ்சல் நீ உய்யுமாறு அருதி என்றே சிவனது ஆரூர் தொழாய் நீ மறவாது என்று செங்கை கூப்பி பவனமாய் சோடையாய் எனும் திருப்பதிகம் முன் பாடினாரே அப்படிங்கிறது இந்த பெரிய புராண பாட்டு. சேக்கிழார் பல இடங்களில் திருஞான சம்பந்தர் இந்த பதிகம் பாடினார், திருநாவுக்கரசர் அந்த பதிகம் பாடினார், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த பதிகம் பாடினார் அப்படின்லாம் சொல்ல வர்றப்போ பல இடங்களில் அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த பதிகம் என்ன பாட்டு அமைப்பில் தேவாரத்தில் பாடப்பட்டிருக்கிறதோ அதே அமைப்பில் இவரும் அந்த பதிகத்தை சுட்டுகின்ற பாட்டு பாடுவார். இப்போ நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம், பவனமாய் சோடையான்னு பதிகம் பார்க்க போகிறோம். அதில் சம்பந்தர் என்ன அமைப்பில் பாடினாரோ அதை அதே அமைப்பில் பெரிய புராணத்தில் சேக்கிழார் இந்த பாட்டு பாடியிருக்கார். அது ஆர்வம் இருக்கிறவளுக்கு அது குறிப்பது. இப்போ பாட்டோடைய பொருளுக்கு போவோம். புவன ஆரூரினில் புறம்பு போந்து அதனையே நோக்கி நின்றே அப்படின்னு முதலடி. ஆரூர்னா திருவாரூர், புவன ஆரூருங்கிற என்ன, புவன ஆரூர், புவனம்னா உலகம்னு நமக்கு தெரியும். இப்போ புவன ஆரூர் அப்படின்னாக்க அதில் நம்ம புவனத்தில் சிறந்த, புவனத்தில் புகழ்பெற்ற அப்படின்னு ஒரு சொல்ல நம்மளை இடையில் கொண்டு வந்து பொருள் கொள்ளணும். அப்படி உலக புகழ்பெற்ற திருவாரூர்லேருந்து புறம்பு போந்து, புறம்புனா வெளியில், புறம் அப்படின்னா வெளியிலன்னு தெரியும், புறம்புனா அது மாதிரி ஊருக்கு வெளியில் இருக்கிற பகுதிக்கு புறம்பு. பொதுவாக நம்ம ஊருக்கு வெளியில் இருக்கிற இடங்கள்லாம், விவசாயம் பண்ணாமல் இருக்கிற இடங்கள்லாம் வந்து புறம்போக்கு அப்படிம்ப. பொதுவான இடம், ஊருக்கு வெளியில் இருக்கிற இடம் அது பொதுவான இடம், அது புறம்போக்கு அப்படிம்ப. புறம் அப்படின்னா வெளியில் தான், புறம்புனா வெளியிடம். அப்படி திருவாரூர்லேருந்து வெளியில் வந்து, ஊரை விட்டு வெளியில் வந்து அதனையே நோக்கி நின்று அப்படின்னா அந்த திருவாரூரையே பார்த்து நிற்கிறார். அங்கேருந்து ஊரை விட்டு வெளியில் போனதும் அங்கேருந்து திரும்பி பார்க்குறார், திருவாரூர் கோபுரங்கள்லாம் தெரிகிறது. அப்படி திருவாரூரையே அங்கேருந்து பார்த்துட்டுருக்காரு கொஞ்ச நேரம். அப்புறமா அவர் தன்னோட மனசுக்கு சொல்கிற மாதிரி இந்த பதியத்தை பாடுறார். அவமிலா நெஞ்சமே, அவம்னா நமக்கு தெரியும், கீழ்மை. தவம் அப்படின்னா உயர்ந்தது, நம்ம தவம் செய்கிறது தவம் அப்படிம்போம். அவம் செய்கிறதுனாக்க இழிந்த செயல்களை செய்கிறது. அவம் இலா நெஞ்சமே, நல்ல நெஞ்சமேன்னு சொல்கிறார். அவம் இலா நெஞ்சமேன்னா கீழ்மையான குணங்கள்லாம் இல்லாத நல்ல நெஞ்சமே. அஞ்சல் நீ பயப்படாத, நீ பயப்படாத. அஞ்சல் அப்படின்னா பயப்படாத அப்படின்னு அர்த்தம். நீ பயப்பட வேண்டாம். உய்யுமாறு அரிதி அன்றே. அரிதி அப்படின்னா அறிவாயின்னு அர்த்தம். உய்யுமாறு அரிதி அப்படின்னா எப்படி உய்யணும்னு உனக்கு தெரியும் இல்லையா அப்படிங்கிறார். அதனால் உய்யுமாறு அரிதி அன்றேனாக்கா உயிர வழி நீ அறிவாய் அல்லவா அப்படின்னு அர்த்தம். மனசே, நல்ல மனசே, நீ பயப்படாத. உயிர வழியே நீ அறிவாய் தானே அப்படின்னு சொல்கிறார். அது உயிர வழி என்னென்னு அடுத்த மூணாவது அடியில் சொல்கிறார் அவர். சிவனது ஆரூர் தொழாய் நீ மறவாது அப்படின்னா நீ கொஞ்சம் கூட மறத்தல் இல்லாமல் எப்பொழுதும் சிவனுடைய திருவாரூரை வணங்கு அப்படிங்கிறார். நீ மறவாது சிவனது ஆரூர் தொழாய் அப்படின்னா நமக்கு நேரடியாக பொருள். நீ மறக்காமல் எப்பவும் சிவபெருமான் இருக்கிற திருவாரூரை வழிபடுவாயாக அப்படின்னு சொல்லி, என்று அப்படின்னு சொல்லி செங்கை கூப்பி. செங்கைன்னா செம்மைனாக்க சேப்புன்னு ஒரு அர்த்தம், அழகுன்னு ஒரு அர்த்தம், ரெண்டும் நமக்கு தெரியும். நன்மை செம்மைனாக்க நல்ல விஷயங்கள்னு அர்த்தம். செங்கைனா இங்கே சிவந்த கைகள்னு வச்சுக்கலாம், தாமரை போன்ற சிவந்த கைகள். அதனால் செங்கைகளை கூப்பி, அப்படி கை கூப்பி அந்த சிவனை திருவாரூரில் தெரிகிற கோபுரங்களுக்கெல்லாம் ஒரு வணக்கம் செலுத்தி, பவனமாய் சோடையாய் எனும் திருப்பதிகம் முன் பாடினாரே அப்படின்னு, இந்த பவனமாய் சோடையாய் அப்படின்னு ஆரம்பிக்கிற பதிகத்தை அங்கே ஊருக்கு முன்னாடி நின்று கோபுரங்களை பார்த்து பாடி அருளினார். இதுதான் இந்த பதிகத்துக்கு பின்னணியாக இருக்கிற நிகழ்ச்சி. இது எப்போ பாடினார் அப்படின்னு பெரிய புராணத்தில் வருது. அதனால் சொல்கிறது அவர் திருவாரூர் விட்டு கிளம்பியிருக்கார், ஊரை விட்டு பிரியறதுக்கு அவருக்கு மனசு இல்லை. அங்கேருந்து திரும்ப ஒரு தரம் தரிசனம் பண்ணுறாரு ஊருக்கு வெளியிலேருந்து கோபுரங்களெல்லாம். அப்புறம் தன்னுடைய மனசுக்கு புத்திமதி சொல்கிற மாதிரி நமக்கெல்லாம் புத்திமதி சொல்கிறார் அவர். இதுதான் இந்த பெரிய புராண பாட்டுக்கு நேரடியான பொருள். இப்போ நம்ம சம்பந்தர் தேவாரத்துக்கு போவோம். இதில் என்ன சந்தம்னு கொடுத்துருக்கேன். இது வந்து தானனா 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 தான தானா அப்படின்னு சந்தம். அது நம்ம பாட்டு சொல்கிறப்போ, நம்ம படிக்கிறப்போ அந்த சந்தத்தில் படித்தோம்னா நமக்கு சொல்கிறதுக்கு புரியும், சுலபமாக வரும். இப்போ முதல் பாட்டுக்கு போவோம். பதிகத்தில் பவனமாய் சோடையாய் நாவழா பஞ்சு தோச்சு அட்ட உண்டு சிவனத்தாள் சிந்தியா பேதைமார் போலனி வெள்கினாயே கவனமாய் பாய்வதோர் ஏறுகந்தேறிய கால கண்டன் அவனது ஆரூர் தொழுது உயலாம் மயல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே. இந்த பதிகம் முழுக்கவே மனசுக்கு தைரியம் கொடுக்குற மாதிரி பாட்டு. மனசு கலங்குறதுல நம்ம வாழ்க்கையில் பொதுவாக நமக்கு பல காரணங்கள்லாம் நம்ம மனசு கலங்கும். வாழ்க்கையில் ஒரு துன்பம் வந்தாக்க, ஐயோ நமக்கு இப்படி ஒரு துன்பம் வந்துடுது, இதுலேருந்து எப்படி தப்பி போய் இதுலேருந்து எப்படி மீண்டு வருவோம், இந்த இப்படி ஒரு கஷ்டம் வந்துடுது அப்படின்னு. அப்போ மனசுக்கு ஒரு தைரியம் கொடுக்கணும். அந்த மாதிரி தைரியம் கொடுக்குற மாதிரியான பாட்டு இது. மனசே நீ பயப்படாத, திருவாரூரை வழிபட்டு உய்யலாம் கவலையப்படாத அப்படின்னு தைரியம் கொடுக்குறார். இந்த பதிகத்தில் நமக்கு பல வார்த்தைகள், நமக்கு புது வார்த்தைகள் வரும், நம்ம தமிழ் அறிவு விருத்தி ஆகுதுனால. பவனமாய் சோடையாய் நாவழா பஞ்சு தோச்சு அட்ட உண்டு சிவனத்தாள் சிந்தியா பேதைமார் போல நீ வெள்கினாயே அப்படின்னு மனசை பார்த்து சொல்கிறார். இதில் முதல் அடியில் என்ன சொல்கிறார்? பவனமாய் சோடையாய் நா எழா பஞ்சு தோச்சு அட்ட உண்டு. இது நம்ம வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு நடக்கிறது தானே. நம்ம பிறக்கிறோம், வளர்கிறோம், இளமையோடு இருக்கோம், அப்புறம் காலப்போக்கில் முதுமை வர்றது, முதுமையோடு வரக்கூடிய கஷ்டங்கள்லாம் வருது. ஒரு கட்டத்தில் இந்த பிறவி முடிஞ்சு உயிர் இந்த உடலை விட்டு நீங்க போகிறது. அப்போது அந்த மாதிரி கடைசி காலத்தில் முதுமை வந்ததுக்கப்புறம் கடைசி காலத்தில் என்ன நிகழும் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்கிறார். பவனம் அப்படின்னா காற்றுன்னு அர்த்தம். பவனமாய் அப்படின்னாக்க அப்படி மூச்சு அரைக்கும் இல்லையா, நம்ம மூச்சு இழுக்கிறது அப்படின்பா. சாக போகிறதுக்கு முன்னாடி பார்த்தா மூச்சு இழுக்கிறது அப்படின்பா. அந்த மூச்சு இழுக்கிறதுக்கு பேர் பவனமா, பவனம் அப்படின்னா அந்த பவனமாயின்னா மூச்சு இழுக்கிற நிலை அடைந்து. சோடையாய், சோடைனாக்க வறட்சி அப்படின்னு அர்த்தம். வறண்டு போகிறது, நாக்கு வறண்டு போகிறதுங்கிறோம் இல்லையா, அதுதான் அங்கே சோடைன்னு வருது இந்த இதில் அர்த்தம். சோடைன்னா அந்த அர்த்தம். அதனால் மூச்சு இழுக்க நாக்கு வறண்டு போக, அப்போ நா எழா, அப்போ பேச்சும் வராது இல்லையா. ஏதோ சொல்ல வருவா ஆனால் பேச்சு வராது, நாக்கு ஆமாம் வாயில் ஒன்றும் வராது வார்த்தை. அப்படி நாவு எழா, நாக்கு கூட அசையாதபடி அப்படி இருக்கிற நிலையில் கூட இருக்கிற மகனோ மருமகளோ என்ன பண்ணுவா, மகளோ மகனோ மருமகளோ என்ன பண்ணுவா, ஐயோ அவருக்கு நாக்கு வறண்டு போயிடுத்தே, ஜலத்தை குடிக்க முடியாதுனால பஞ்ச பாலில் தோச்சு அப்படி வாயில் லேசாக பிழிவா. அதான் பஞ்சு தோச்சு அட்டை உண்டு அப்படிங்கிறார். பஞ்சு தோச்சு அப்படின்னா பஞ்சை தண்ணியிலையோ பால்லையோ தோச்சு அப்படி வாயில் வைப்பா. அட்டுதல் அப்படின்னா ஊட்டுறது, உண்பு சாப்பாடு ஊட்டுறதுங்கிறோம் இல்லையா, அட்டுதல்னா சாப்பாடு போடுறது, ஊட்டுதல் அப்படின்னு அர்த்தம். அதனால் அவள் பஞ்சை தோச்சு வாயில் வச்சு ஊட்டுவா, அப்படி அவள் வாயில் வைக்கிறத நம்ம உண்ணுவோம், உண்டு அப்படிங்கிறார். அப்படி ஒரு உயிரை விட்டு உயிர் உடம்பை விட்டு உயிர் பிரிய நிலையில் என்ன கஷ்டம் வரும் அப்படிங்கிறத முதலடியில் சொல்கிறார். அப்படி மூச்சுழுக்க வறண்டு போய் நாக்கு எழாதபடி இருக்கிறப்போ கூட இருக்கிறவாள்லாம் பஞ்ச பாலில் துவச்சி வாயில் வைக்க அப்படி அதை உடம்புல உட்கொண்டு அப்படி ஒரு நிலை அடையும். அந்த நிலை யாருக்கு வரும் அப்படிங்கிறார், சிவனதால் சிந்தியா பேதைமார் போல நீ வெல்கினாயே, அப்படியெல்லாம் வருமே அப்படின்னு அந்த சிவனுடைய திருவடியை நினைக்காதவர்களுக்கு அப்படியெல்லாம் வாழ்க்கையின் நெருதியில் கஷ்டங்கள்லாம் வருமே அப்படின்னு அவள் கவலைப்படுறது போல நீ கவலைப்படுறையே, நீ வெல்கினாயே அப்படிங்கிறார். இங்கே வெல்குதல் அப்படின்னாக்க பொதுவாக வெல்குதல்னா வெக்கப்படுறதுன்னு வரும், ஆனால் இந்த இடத்துல கவலைப்படுறதுங்கிற அர்த்தம், பயப்படுறது கவலைப்படுறது அப்படிங்கிற அர்த்தத்தில் வருதுங்க. அதனால் நீ அப்படி கவலைப்பட வேண்டான்னு மனசுக்கு ஆறுதல் தைரியம் கொடுக்க போகிறார். அடுத்த அடியில் சிவனை தாழ் அப்படின்னாக்க சிவனுடைய திருவடின்னு அர்த்தம். அந்த ஆ அப்படிங்கிறது வேற்றுமை உருவது, சிவன் அ சிவன அப்படின்னா சிவனுடைய அப்படின்னு அர்த்தம். சிவனுடைய திருவடியை சிந்தியா பேதைமார், எண்ணாத பேதைனா முட்டாள்னு வச்சுக்கலாம், அறிவிலி முட்டாள் அப்படின்னு வச்சுக்கலாம். அதனால் அப்படி சிவனுடைய திருவடியை சிந்திக்காமல் இருக்கிற அறிவிலிகள் போல நீ கலங்குறியே மனசே, நீ அப்படி கலங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். கவனமாய் பாய்வது ஓர் ஏறு உகந்து ஏறிய காலகண்டன், நம்ம கவனம்னு தான் பேச்சில் வரும், அந்த கவனம்னாக்க ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறது, ரொம்ப அட்டென்ஷன் பே அட்டென்ஷன் அப்படிங்கிற மாதிரி கவனம். ஆனால் இந்த இடத்துல அந்த வார்த்தை இல்லை, இது வந்து கவனமாயங்கிறப்ப இது வந்து வேகம்ங்கிற அர்த்தத்தில் இந்த இடத்துல வருது. கவனமாய் பாய்வது ஓர் ஏறு உகந்து ஏறிய, வேகமாக செல்லக்கூடிய ரிஷப வாகனத்தில் விரும்பி ஏறுகின்ற காலகண்டன், காலம்னா விஷம் இல்லைன்னா கருப்பு அப்படின்னு அர்த்தம், காலகண்டன்னா நீலகண்டன் அர்த்தம். ஆனால் வேகமாக போகின்ற ரிஷப வாகனத்தில் ஏறுகின்ற நீலகண்டனாகிய சிவருமான் அவனது ஆரூர் தொழுது உய்யலாம், அந்த சிவருமான் இருக்கிற திருவாரூரை வழிபட்டு நாம் உய்யலாம், இந்த கஷ்டங்கள்லேருந்து தப்பிக்கலாம். அதனால் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே, அதனால் மனமே நீ இது மாதிரி மயங்கி கவலைப்படாத, நமக்கு இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோ, வாழ்க்கையில் இப்படிலாம் கஷ்டம் இருக்குமோ அப்படிலாம் கஷ்டம் இருக்கும்னு நீ கவலைப்படாத மனமே, திருவாரூரை வழிபட்டு உய்யலாம் தெரியுமாறு அப்படின்னு இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். இந்த முதல் பாட்டோடு ஒப்பிட்டு பார்த்தா அடுத்த பாட்டு ரொம்ப சுலபமாக புரியும். தந்தையார் பொய்யினார் தாயரும் பொய்யினார் தாமும் போவார், கொந்தவேல் கொண்டொரு கூற்றத்தார் பார்க்கின்றார் கொண்டு போவார், எந்த நாள் வாழ்வதற்கே மனம் வைத்தியால் ஏழை நெஞ்சே, அந்த ஆரூர் தொழுது உய்யலாம் மயில் கொண்டு அஞ்சல் நெஞ்சே அப்படின்னு ரெண்டாவது பாட்டு. இது வாழ்க்கையோட நிலையாமையை பற்றி சொல்கிறார். இந்த பதிகம் முழுக்கவே வாழ்க்கையின் நிலையாமையை பற்றி வரும். தந்தையார் போயினார் அப்படின்னா அப்பா போயாச்சு, தாயரும் போயினார் அம்மாவும் போயாச்சு, தாமும் போவார் இவரும் போகிறார், கொந்த வேல் கொண்டு ஒரு கூற்றத்தார் பார்க்கின்றார், குத்தி கொத்து கொத்தின்னு போகிறதுக்கு கையில் சூளத்தை வச்சுட்டு எமன் பார்த்துட்டுருக்கான், கொண்டு போவார் கட்டாயமாக கொண்டு போவார், எந்த நாள் வாழ்வதற்கே மனம் வைத்தியால் ஏழை நெஞ்சே, ஏழை நெஞ்சேன்னா ஓ முட்டாள் மனசே பேதைய மனமே, எந்த நாள் வாழ்வதற்கே மனம் வைத்தியால், நீ என்னைக்கு தான் வாழ்வதற்கு எண்ண போகிற, அந்தன் ஆரூர் தொழுது உய்யலாம் மயில் கொண்டு அஞ்சல் நெஞ்சே. இந்த அந்தன் அப்படிங்கிற வார்த்தை பல பல பாடல்கள் வரும், அம் அப்படின்னா அழகு, தன் அப்படின்னா குளிர்ச்சி, அந்தன் ஆரூர்னா அழகிய குளிர்ந்த சோலைகள் சூழ்ந்த திருவாரூர், அந்தன் ஆரூர் அதனை தொழுது உய்யலாம், அதை வழிபட்டு நம்ம இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் தப்பிக்கலாம், மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே, இது மாதிரி மயங்கி கலங்க வேண்டாம் நெஞ்சே நீ பயப்படாத அப்படின்னு தைரியம் கொடுக்குறார். அதாவது இதில் என்ன சொல்கிறாருன்னா, தந்தையார் போயினார் தாயரும் போயினார்னாக்க இல்லை எங்கள் அப்பா இன்னும் இருக்காரு எங்கள் அம்மா இன்னும் இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்கிறது அது பாயிண்ட் இல்லை, இதில் எல்லோரும் போக போகிறோம், பலருக்கும் அப்பா அம்மா காலங்கள்லாம் முடிஞ்சு போயிருக்கும், நாமும் ஒரு நாள் போக போகிறோம். அதான் சொல்கிறார், தந்தையார் போயினார்னா தந்தையார் காலமாகி விட்டார், தாயரும் போயினார்னா தாயாரும் காலமாயாச்சு, தாமும் போவர் இவரும் நாமும் ஒரு நாள் போக போகிறோம், இதெல்லாம் நிச்சயம் கேரண்டி. ஏன் கொந்தவேல் கொண்டு ஒரு கூற்றத்தார் பார்க்கின்றார், இந்த யமன் இருக்கானே கூற்றத்தார்னா யமன், கூற்றம்னா யமன், கூற்றத்தார் அப்படின்னாக்க யமனை வந்து ஒரு மரியாதை விகுதி போட்டு சொல்கிறதா எடுத்துக்கலாம், இல்லை கூற்றத்தார்னா யமனோட தூதர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம், கூற்றவனுடைய தூதர்கள் கூற்றத்தார் அப்படின்னு எடுத்துக்கலாம், கூற்றனுடைய ஆள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அவன் என்ன என்ன பண்ணிட்டு இருக்காவ, கொந்த வேல் கொண்டு ஒரு கூற்றத்தார் பார்க்கின்றார். அவன் யமனும் யம தூதர்களும் கையில் சூலம் வச்சுட்டுருப்பான், சூலம் பாசம் இதெல்லாம் இருக்கும்வா கையில். கொந்த வேல் கொண்டு, வேல் அப்படின்னா சூலம், இந்த இடத்துல கொந்த அப்படின்னா கொந்துதல் அப்படின்னாக்க கொத்துதல் அப்படின்னு அர்த்தம். இந்த குத்துறதுங்கள இந்த சூலத்தால் அப்படி குத்தி எடுத்துன்னு போகிறோங்கிறமே அதுதான் கொந்த. கொந்து அப்படின்னாக்க வேறு அர்த்தத்தில் இதே கொத்து கொந்து அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. பாட்டுகளை வந்து கொந்தார் மலர் அப்படின்னு வரும், கொந்து கொத்து கொத்தா இருக்கிற பூக்கள் அப்படிங்கிறதுக்கு கொந்தார் மலர் அப்படின்னு வரும். கொந்து கொத்து ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். அதனால் கொந்த வேல் கொண்டுனா கொத்திட்டு போகிறதுக்கு, நம்மளை சூலத்தால் குத்தி கொண்டு போகிறதுக்காக ஒரு கூற்றத்தார் பார்க்கணும். ஒரு இந்த யமன் ஒரு யமன் உட்காண்டிருக்காங்க, அந்த யமன் வந்து நம்மளை கவனிச்சுட்டே இருக்கான். நமக்கு எப்போ காலம் வரணும் அவனுக்கு தெரியும், நம்ம காலம் எப்போதா வரும்னு அவன் காத்துட்டுருக்கான். நம்மளுடைய காலத்தை பார்த்துன்னு அவன் காத்துட்டுருக்கான். அந்த காலம் வந்து அவன் நம்மளை குத்தி கொண்டு போயிடுவான், கொண்டு போவார், குத்தி கொண்டு போயிடுவார் அவர். யமராஜா இப்படி ஒரு நிலையில் இருக்கு நீ, இது உனக்கு தெரியும். இப்படி தெரிஞ்சாலும் மனமே நீ என்ன பண்ணுற, இதை பற்றியெல்லாம் சிந்திக்கிறது கிடையாது. பொதுவாக இந்த உலக இது வாழ்க்கையில் உழன்று கொண்டு இருக்கிறாய், எந்த நாள் வாழ்வதற்கே மனம் வைத்தி. இந்த இடத்துல வாழ்வதுனாக்க உய்வதுன்னு அர்த்தம். அவன் ஜாம் ஜாம்னு வாழறாங்கிறமே, அவனுக்கு ஒரு வாழ்வு வந்துடுத்து அப்படிங்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் நன்னா இருக்கான்னு அர்த்தம். வாழ்வுனா நன்னா வாழறது. அதனால் எந்த நாள் வாழ்வதற்கே அப்படின்னா இந்த மாதிரி யமன்கிட்ட போய் சேராமல் நல்ல வாழ்வு, சிவலோக வாழ்வு, பேரின்ப வாழ்வு இதெல்லாம் அப்படி எடுத்துக்கணும். எந்த நாள் வாழ்வதற்கே மனம் வைத்தி, நீ என்னைக்கு வாழறதுக்கு என்ன போற மனம் வைப்பாய், மனம் வைத்தினா மனம் வைப்பாய் அப்படின்னு அர்த்தம். இந்த முன்னாடி அறுதிங்கிற வார்த்தை பார்த்தோம் இல்லையா பெரிய புராணத்தில், அதே மாதிரி இங்கே மனம் வைத்தி அப்படின்னா என்னைக்கு நீ மனம் வைப்பாய் அப்படின்னு அர்த்தம். மனம் வைத்தியால் அப்படிங்கிற இடத்துல இந்த ஆளுங்கிறது அசை அப்படின்னு பார்த்துருக்கோம் நம்ம, ஃபில்லர் வேர்டு. அதனால் எந்த நாள் வாழ்வதற்கே மனம் வைத்தியால், நீ என்னைக்கு வாழறதுக்கு என்ன போற. ஏழை நெஞ்சே இப்போ முட்டாள் மனசே, அந்தன் ஆரூர் தொழுது உய்யலாம். அந்த அழகிய குளிர்ந்த திருவாரூரை வழிபட்டு நம்ம உய்யலாம். அதனால் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே, அதனால் நீ மயங்கி கலங்க வேண்டாம் மனமே நெஞ்சே அப்படிங்கிறார். இந்த ரெண்டாம் பாட்டுக்கு நேரடியான பொருள். இப்போ மூணாம் பாட்டுக்கு போவோம். நிணங்குடர் தோல் நரம்பு என்பு சேர் ஆக்கைதான் நிலாயதன்றால் குணங்களார் கல்லது குற்றம் நீங்காதன குலுங்கினாயே வணங்குவார் வானவர் தானவர் வைகளும் மனங்கொடேத்தும் அணங்கனார் ஊர் தொழு துயலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே. உங்களுக்கு சந்தத்தோடு படித்து காமிச்சேன் புரிஞ்சுக்கிறதுக்காக, சந்தம் எப்படின்னு. நிணங்குடர் தோல் நரம் வெண்பு சேர் ஆக்கைதான் நிலாயதன்றால் குணங்களார் கல்லது குற்றம் நீங்காதன குலுங்கினாயே வணங்குவார் வானவர் தானவர் வைகளும் மனங்கொடேத்தும் அணங்கனார் ஊர் தொழு துயலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே. இதுலேயும் அதே மாதிரி முதல் ரெண்டு அடியில் மனசு எப்படியெல்லாம் கவலைப்படுறது அப்படிங்கிற மனசை பார்த்து சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த வாழ்க்கை நிலையாது அப்படிங்கிறத பற்றியும் விளக்கிறார். இதில் நிணம் குடர் தோல் நரம்பு என்பு சேர் ஆக்கைதான் நிலாயது அன்றால், இது ஒரு ஒரு ஃப்ரேஸ். இது இந்த உடம்பானது நிலையற்றது அப்படின்னு சொல்கிறார். இந்த முதல் அடியில் இந்த உடம்பு நிலையற்றது, இந்த உடம்பு எப்படிப்பட்ட உடம்பு, அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறார். நிணம் குடர் தோல் நரம்பு என்பு சேர் ஆக்கை, ஆக்கைனா உடம்புன்னு அர்த்தம். அப்போ இந்த உடம்பில் என்ன இருக்குது, நிணம். நிணம்னாக்க இந்த கொழுப்பு இருக்குல்ல, உடம்பில் இருக்கிற கொழுப்பு இப்போக்கு நிணம்னு பேர். குடர் அப்படின்னா குடல், குடல் அது நமக்கு தெரியும். தோல் நேரடியாக தெரிகிற வார்த்தை, நரம்பு தெரிஞ்ச வார்த்தை, என்புனா எலும்புன்னு அர்த்தம். அதனால் இந்த கொழுப்பு குடல் தோல் நரம்பு எலும்பு இப்படிப்பட்ட வஸ்துக்கள்லாம் சேர்ந்து ஒன்றா இருக்கிறதுக்கு பேர் தான் இந்த உடம்பு. இந்த இப்படிப்பட்ட இவற்றாலான இந்த உடம்பானது நிலாயது அன்றால், நிலாயதுனா நிலைத்திருக்கிறது, நிலாயது அன்று அப்படின்னாக்க நிலைத்திருக்கிறது இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லையா. இந்த நிலையற்றது இந்த உடம்பு. அதனால் இப்படி கொழுப்பு குடல் தோல் நரம்பு எலும்பு இதெல்லாம் சேர்ந்திருக்கிற இந்த உடம்பானது நிலையற்றது அப்படிங்கிறது முதலடிக்கு பொருள். ஆள் அப்படின்னு கடைசியில் வர்றது அசை சொல்லுது. அப்புறம் இந்த குற்றம் அப்படின்னு ரெண்டாவது அடியில் வருது. குணங்களாருக்கு அல்லது குற்றம் நீங்காது என குலுங்கினாயே. குற்றம் அப்படின்னாக்க வினைகள் பாவங்கள் இப்படிலாம் இருக்குது, பழி பல அர்த்தங்கள் உண்டு குற்றம்னாக்க. குணங்களாருக்கு அல்லது குற்றம் நீங்காது என குலுங்கி நாயே. குலுங்குதல் அப்படின்னா நடுங்கிறது. இந்த குலுங்கிறது இல்லையா, இப்போ வண்டி குலுங்குறதுங்கிற நம்ம இந்தியாவில் போனால் நமக்கு தெரியும், கார்லேயோ பஸ்லேயோ எதில் வேணால் போகலாம். பெரும்பாலான இடங்களில் போகிறப்ப அப்படியே தூக்கி தூக்கி குலுங்கும், அப்படியே வண்டியே குலுங்கும், அவ்வளோ குண்டு குழியுமா இருக்கும். போகிறப்ப வண்டியை தட 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 தடம் குலுங்கிகிட்டே தான் போகும். குலுங்கிறதுனா நடுங்கிறதுன்னு அர்த்தம். நடுங்கிறதுனாக்க என்ன அர்த்தம், பயப்படுறது. அவனை கண்டு நீ நடுங்குறியே அப்படின்னாக்க என்ன அர்த்தம், அவனை கண்டு நீ பயப்படுறியேன்னு அர்த்தம். அதான் குலுங்கிறதுனா பயப்படுறதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல குணங்களாருக்கு அல்லது குற்றம் நீங்காது என குலுங்கி நாயே. குணங்களாருக்கு அப்படின்னா நல்ல குணங்கள் உடையவர்களுக்கு இல்லையா. குணம்னாக்க சத்துவ குணம், உயர்ந்த குணம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அவன் குணவான் அப்படின்னு அர்த்தம், அவன் ரொம்ப நல்ல குணம், அவன் ஒரு குணவான் அப்படின்னா நல்ல குணங்கள் உடையவன் அப்படின்னு அர்த்தம். அதனால குணங்களாருக்கு அல்லது குற்றம் நீங்காது, பாவங்கள் நல்ல குணங்கள் இருக்கிறவர்களை தவிர மற்றவர்களுக்கு இந்த பாவம் போகாது இல்லையா. நல்ல குணங்கள் இருக்கிறவர்களுக்கு தான் பாவம் போகும், இந்த குற்றங்கள்லாம் நீங்கும், மற்றவர்களுக்கு அது நீங்காது அப்படின்னு நீ நடுங்கினையே அப்படின்னு என்ன அர்த்தம். நம்ம மனசை பற்றி நமக்கு தெரியும், அது எவ்வளவு நல்ல குணம் இருக்கா தீய குணம் இருக்கான்னு நமக்கு தெரியும். அந்த அதனால் அந்த மனசாட்சியானது நம்மளை சொல்லும், ஐயோ இப்படிலாம் இருக்குமே, அவள்லாம் இப்படி இவ்வளோ தீய குணங்கள் இருக்கே நமக்கு, இவ்வளோ தீய குணம் இருக்கிற நம்ம எப்படி நர்கதி அடையிறது அப்படின்னு நீ கவலைப்படுறியே பயப்படுறியே அப்படின்னு சொல்கிறார். அதனால் குணங்களாக இருக்க அல்லது குற்றம் நீங்காது என குலுங்கி நாயே, நீ பயப்படுறியே. பின்னாடி அந்த மனசுக்கு தைரியம் சொல்ல போகிறார். வணங்குவார் வானவர் தானவர் வைகளும் மனங்கொடையத்தும் அணங்கன் அப்படின்னா, இந்த வானவர்னா தேவர்கள், தானவர்னா அசுரர்கள். தானவான் சம்ஸ்கிருதத்தில் தமிழில் தானவர்ன்பா இல்லையா. இறைவனை யாரெல்லாம் வழிபடுகிறார்கள், வணங்குவார் வானவர் தானவர், அந்த சிவருமானை தேவர்களும் அசுரர்களும் வழிபடுகிறார்கள். எப்படி வழிபடுகிறார்கள், வைகளும் வழிபடுகிறார்கள், தினமும் வழிபடுறான். வைகளும்னா தினம், என்றும் தினமும்னு அர்த்தம். எப்படி வழிபடுகிறார்கள், மனங்கொடு ஏத்தும், அவ தினமும் மனசால வழிபடுகிறார்கள், மனசால போற்றி மனம் ஒன்றி வழிபடுகிறார்கள். மனங்கொடு ஏத்தும்னாக்க மனசு ஒன்றி மனசாலன்னு அர்த்தம், மனம் ஒன்றி வழிபடுகிறார்கள் அர்த்தம். அப்படிப்பட்ட யாரை வழிபடுகிறார்கள், அணங்கன். இந்த இடத்துல அணங்கன் அப்படிங்கிறது சிவருமான சொல்கிற வார்த்தை. அது அணங்குன்னா தெய்வம், அணங்கன்னா தெய்வத்தன்மை உடையவன் அப்படின்னு ஒரு அர்த்தமாக எடுத்துக்கலாம். இல்லைன்னா அணங்கை ஒரு பகுதியில் உடையவனாகி சிவருமான எடுத்துக்கலாம். அணங்குனா பெண் அப்படின்னு எடுத்துட்டு, அணங்கன் அப்படின்னா பெண்ணாக இருக்கின்றவன் அப்படின்னா அர்த்தநாரீஸ்வரன் அப்படின்னு பொருள் கொள்ளலாம். அப்படிப்பட்ட இந்த சிவருமான் இருக்கிற ஆரூர் தொழுது உய்யலாம், அந்த திருவாரூரை வழிபட்டு நம்ம உய்யலாம், மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சு, நீ மயங்கி கலங்காத தைரியமாக. அதாவது இதில் சொல்ல வர்றது என்னாக்க, இந்த உடம்பானது நிலையற்றது, நமக்கு உய்தி வேணும், நற்கதி வேணும்னாக்க நீ என்ன நினைக்கிற, இந்த ரொம்ப உயர்ந்த குணங்களோடு இருக்கிறவர்கள், அந்த மாதிரி உயர்ந்த குணங்கள் உடையவர்களுக்கு தான் நற்கதி கிட்டும், நமக்கு அப்படிப்பட்ட நற்குணங்கள்லாம் இல்லையே, நம்ம எப்படி உய்யுவோம் நீ கவலைப்படுறியே, கவலைப்படாத நெஞ்சே, நாமும் உய்யலாம். அந்த திருவாரூரில் போய் இறைவனை வழிபடு, அந்த திருவாரூர் சுவாமி நமக்கும் அருள் புரிவார், கவலைப்படாத அப்படின்னு மனசுக்கு தைரியம் சொல்கிறார் இந்த பாட்டில்.
இப்போ நாலாம் பாட்டுக்கு போவோம். நீதியால் வாழிகளை நாள் செலா நின்றன நித்தம் நோய்கள், வாதியா ஆதலால் நாளும் நாள் இன்பமே மறுவினாயே, சாதியார் கிண்ணரர் தருமனும் வருணனும் ஏத்து முக்கண், ஆதி ஆரூர் தொழுது உயலாம் மயில் கொண்டு அஞ்சல் நெஞ்சே. இந்த பதிகம் முழுக்க மனசுக்கு அறிவுறுத்துறார், மனசுக்கு நல்ல புத்தி சொல்கிறார். அதில் பயப்படாத, திருவாரூரில் சிவருமான் இருக்கான், அந்த திருவாரூரை வழிபட்டு நம்ம நற்கதி பெறலாம், மயில் கொண்டு அஞ்சல் நெஞ்சே. நீ வந்து இது மாதிரி நம்ம கஷ்டப்படுவோமோ, இந்த மாதிரி துன்பமாக இருக்கே அப்படி இப்படிலாம் நினச்சி கவலைப்பட்டு வருந்தாத, பயப்படாத, தைரியமாரு அப்படின்னு நெஞ்சுக்கு உறுதி சொல்கிறார், தைரியம் கொடுக்குறார். இந்த பதிகம் முழுக்க அதே கருத்து தான். ஆனால் ஒவ்வொரு பாட்டிலையும் வெவ்வேறு விஷயங்களை சொல்லுவார். இதில் நீதியால் வாழ்கிலை நாள் செலா நின்றன நித்தம் நோய்கள் வாதியா ஆதலால் நாளும் நாள் இன்பமே மறுவினாயே. இது அத்தனையும் மனசை பார்த்து சொல்கிறார், மனசுடைய செயலை பற்றி சொல்கிறார். நீதியால் வாழ்கிலை, நீதினாக்க தர்மம், நீதிப்படி நம்ம வாழ்க்கையில் எந்த மாதிரி வாழணுமோ, முறைப்படி நியாயப்படி தர்மப்படி வாழணும், நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும், தீய விஷயங்கள் செய்யக்கூடாது, நல்ல விஷயங்கள் செய்யணும், இது மாதிரிலாம் இருக்குது நீதி. அப்படி நீதியால் வாழ்கிலை அப்படின்னாக்க நீ தர்மப்படி வாழ மாட்டேங்கிற, வாழ்கிலைனா வாழாமல் இருக்கின்றாய் அப்படின்னு அர்த்தம், வாழ்வது இல்லை, நீதியால் வாழ்வது இல்லைன்னு பொருள். அதுக்கு நாள் செலா நின்றன நித்தம் நோய்கள் வாதியா, இது ஒரு ஃப்ரேஸ். இது நித்தம் நோய்கள் வாதியா நாள் செலா நின்றன அப்படின்னு பொருள் கொள்ளணும். நித்தம் நோய்கள் வாதியா, இந்த வாதியாங்கிறப்போ வாதிக்க மாட்டா அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளலாம், ஆனால் இந்த இடத்துல அப்படி பொருள் கொள்ளக்கூடாது. நித்தம்னா தினமும் எப்பொழுதும், நோய்கள் வியாதிகள்லாம் பல விதமான நோய்கள், வாதியான வாதித்து, வாதித்தல் அப்படின்னா பாதிக்கிறது இல்லையா, இதனால் உனக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு கேட்குறோமே, அந்த பாதிப்புங்கிறது தான் வாதித்தல்னு தமிழில் வரும் இலக்கியங்களில். அதனால் வருத்துறது, பாதிக்கிறதுனா நம்மளை நோய்கள்லாம் பாதிக்கிறதுனா என்ன அர்த்தம், நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்கறது, பீடிச்சுக்கிறது, நோய்கள் பீடிக்கிறது, நோய்கள் கஷ்டம் கொடுக்கறது தான். நித்தம் நோய்கள் வாதியா, தினம் எப்போவும் பல்விதமான நோய்கள் நம்மளை பாதிக்கின்றன, நம்மை பீடிக்கின்றன, நமக்கு வருத்தம் கொடுக்கின்றன. அப்படியாக தினமும் நம்மளை நோய்கள் வருத்தி நாள் செலா நின்றன அப்படின்னாக்க நாள்களும் ஓடிக்கொண்டே இருக்கின்றன அர்த்தம். செலா நின்றன அப்படின்னாக்க போகாம நிற்கிறதுன்னு அர்த்தம் இல்லை, நாள் செலா நின்றன, நாள்கள் செல்கின்றன அப்படின்னு அர்த்தம். அதனால மனசை பார்த்து சொல்ற, மனமே நீ தர்மப்படி வாழமாட்டேங்கிற, தினமும் வெவ்வேறு விதமான கஷ்டங்களுக்கு ஆளாகி இந்த வாழ்நாளும் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. ஆதலால் நாளும் நாள் இன்பமே மருவினாயே, நமக்கு ஓயாம கஷ்டங்கள் வந்துட்டே இருக்கு. அப்ப நம்ம மனசு என்னது விரும்பும், நம்ம மனசு எப்படா நம்ம சந்தோஷமா இருக்கலாம், இது சந்தோஷமா இருக்கு, அது இன்பமா இருக்கு அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் நடக்கிற கஷ்டங்களுக்கு நடுப்புற இருக்கிற இந்த அற்ப சுகங்களுக்காக இயங்கிகிட்டே இருக்கும். அதனால நாளும் நாள் இன்பமே மருவினாயே, அதாவது தினமும் எப்பவும் நீ இந்த அல்ப விஷயங்களையே அற்ப சுகங்களையே பொருந்தி நிற்கின்றாய். மறுவுதல்னா டு பி அட்டாச்ட், டு பி க்ளோஸ் டு அப்படின்னு அர்த்தம் மறுவுதல். அதனால நாளும் நாள் இன்பமே மருவினாயனா எப்பவும் நீ இந்த அற்ப சுகங்களையே வேண்டி நிற்கின்றாய் அப்படின்னு நம்மளுடைய மனசுக்கு அதனுடைய தன்மையையும் நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கிற கஷ்டங்களையும் சொல்லி அதனுடைய நிலையை எடுத்து சொல்ற. நல்வழிப்படுத்தணும் அப்படின்னாக்க நம்ம அவர்கள்ட்ட இருக்கிற குற்றங்களையோ குறைகளையோ அவர்களுக்கு புரியற மாதிரி எடுத்து சொல்லி அப்புறமா அவர்களை திருத்தணும். அது மாதிரி இங்க மனசுக்கு அதனுடைய குற்றத்தை எடுத்து சொல்ற, நீ என்ன பண்ற அப்படின்னு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்ல வர்ற அடுத்த ரெண்டு அடியில், சாதியார் கிண்ணரர் தருமனும் வருணனும் ஏத்து முக்கண் ஆதி, இது சிவபெருமானுடைய வர்ணனை. அந்த சிவபெருமான் இருக்கிற ஆரூர் தொழுது உயலாம் மையல் கொண்டு அஞ்சல் நஞ்சே, அந்த சிவபெருமான் இருக்கிற திருவாரூரை வழிபட்டு நீ நல்ல கதி அடையலாம். அதனால இது மாதிரி பல விஷயமான பல விதங்களில் மயங்கி வருந்தி பயப்படாத தைரியமாறு மனமே அப்படிங்கிறார். அந்த சிவபெருமானுடைய வர்ணனை இந்த மூணாவது அடியில் இருக்கு, யார் யாரெல்லாம் சிவபெருமானை வழிபடுகிறார்கள்னு. சாதியார் கிண்ணரர் தருமனும் வருணனும் ஏத்து முக்கண் ஆதி, அந்த சிவபெருமான் முக்கண் ஆதினா நமக்கு நேரடியா புரியும், மூன்று கண்களை உடையவன், ஆதினா எல்லாத்துக்கும் ஆதியாக இருக்கிறவன், காலத்தால முற்பட்டவன், எல்லாவற்றுக்கும் ஆதி காரணமா இருக்கான், மூலமா இருக்கிறவன், அதான் சிவபெருமான். அந்த முக்கண்ணுடைய சிவபெருமான் அவனை யாரெல்லாம் வழிபடுகிறார்கள், சாதியார் கிண்ணரர் தருமனும் வருணனும் ஏத்து முக்கண் ஆதியவன். சாதியார் அப்படின்னாக்க சாதினா ஜாதி, ஜாதி அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு கிளாஸ் அப்படின்னு பேர், அவ்வளோதான் டைரக்ட் மீனிங், குரூப், ஒரு குரூப் இல்லைனா ஒரு கிளாஸ் அப்படிங்கிறது தான் அதோட நேரடியான பொருள். அதனால இங்கே சாதியார் அப்படின்னா தேவ ஜாதியார்கள் அப்படின்னா தேவ இனத்தவர்கள். தேவர்களில் பலவிதமான கூட்டங்கள் உண்டு நமக்கே தெரியும், அதனால அதில் தேவ இனத்தவர்கள் கிண்ணறருங்கிறது அதில் தேவ இனத்தவர்களில் ஒரு வகை, அது பதினெண் கணங்கள் அப்படின்பா, அதில் கிண்ணறருங்கிறது ஒரு குரூப். அதை பற்றி நம்ம வேறொரு பாட்டில் கூட பார்த்துருக்கோம், மனித உடம்பும் குதிரை முகமும் உடைய ஒரு தேவ இனத்தவர்கள் அவர்கள் கிண்ணறர்னு பேர். அவர்கள் இசை வாசிப்பார்கள், அதனால் கிண்ணறம் பாடுறது அப்படின்னு சொல்லுவாள். அதனால் இந்த கிண்ணறருங்கிற அது மாதிரி ஒரு குரூப் அது. தருமன், தருமன்கிறது யமதர்மன், வருணன் நமக்கு தெரியும். அதனால இந்த மாதிரி தேவ இனத்தவர்கள் கிண்ணறர்கள் யமதர்மன் வருணன் இவர்கள் எல்லாம் ஏத்துகின்ற, ஏத்துறதுனா சுதி பண்ற முக்கநாதி சிவபெருமானவன், அவன் இருக்கிற ஆரூர் தொழுது உயலாம், அந்த திருவாரூரை வழிபட்டு நாம் நல்ல கதி அடையலாம், மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே, நீ இது மாதிரி பயப்படாத தைரியமாறு. அதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள்.
திருச்சிற்றம்பலம்.